We want to continue understanding what total freedom means in Christ.
கிறிஸ்துவிலே பூரணமான விடுதலை என்ன என்பதை குறித்து தொடர்ந்து நாம் தியானிக்க இருக்கிறோம்.
It's not Satan's desire that we should experience it.
அந்த அப்படிப்பட்டதான பூரண விடுதலையை நாம் பெற்றுக் கொள்வது பிசாசுக்கு விருப்பமில்லை.
But Jesus said you shall know the truth and the truth will set you free.
ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்
என்று.
பூரணமான அந்த விடுதலையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள தேவனுடைய எல்லா சத்தியங்களையும் நாம் அறிந்திருக்க வேண்டும்.
Let me show you a picture of that in Acts chapter 12.
அப்போஸ்தலர் 12 அதிகாரத்திலே அதை குறித்ததான ஒரு படத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
Here we read about Peter who was locked up in prison.
சிறையிருப்பிலே இருந்த பேதுருவை குறித்து வாசிக்கிறோம்.
It says here in verse 6 that in the same night when Herod was going to bring him forward, Peter was sleeping between two soldiers bound with chains and guards watching over the prison.
ஏரோது 6 வசனம், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு இரண்டு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணிக் கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள்.
That's a picture of how many of God's people are spiritually today.
இன்றைக்கும் கூட அநேக தேவனுடைய ஜனங்கள் இப்படிப்பட்டதான சிறையிருப்பில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம்.
To be physically put in prison is very often something God permits for his children.
சரீர பிரகாரமாக சிறையிருப்பிலே போடப்படுவதை ஒரு சில நேரங்களிலே தேவன் அனுமதிக்கிறார்.
We know many of God's servants have spent many years in prison.
தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அநேக வருடங்களை சிறையிருப்பிலே கழித்திருக்கிறார்கள்.
And even though once when Paul was in prison, Paul and Silas and they praised the Lord and the prison doors were opened.
சிறையிருப்பிலே ஒருமுறை இருக்கும்போது பவுலும் சீலாவும் கூட ஆண்டவரை துதிக்கும்போது அந்த சிறை கதவுகள் தகர்ந்து போயின.
But later on the same apostle Paul was in prison in Rome and he was there for many many days or weeks or months, we don't know.
அதே அப்போஸ்தலர் பவுல் ஒரு சில வருடங்களுக்கு பின்பதாக ரோமாபுரி சிறையிலே अनेक வருடங்கள் இருந்தார். எத்தனை மாதங்கள், வருடங்கள் என்று நமக்கு தெரியாது.
The prison doors were not opened.
அப்பொழுது அந்த சிறை கதவுகள் திறக்கப்படவில்லை.
Many of God's servants through the years, even in this last 100 years, have been imprisoned in many countries for preaching the gospel.
தேவனுடைய நற்சுவிசேஷத்தை அநேகர் பிரசங்கித்த பிரசங்கிகளும் தேவனுடைய ஊழியக்காரர்களும் உலகத்திலே பல பகுதிகளிலே இந்த கடைசி நூற்றாண்டுகளிலும் கூட சிறையில் இருந்தார்.
And in the last one year we've seen that happen more in India also.
இந்தியாவிலும் கூட கடந்த ஒரு வருடத்திலே இப்படிப்பட்டதான சிறையிருப்பை நாம் பார்த்திருக்கிறோம்.
And that may happen even more in the days to come.
இன்னும் வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறும்.
It is an honor and a privilege to be imprisoned for the sake of Jesus Christ.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக சிறையிருப்பிலே இருப்பது ஒரு பெரிய ஒரு பாக்கியம், பெருமை.
But spiritually, inwardly, we should never be in a prison.
ஆனால் ஆவிக்குரிய நிலையிலே ஒரு நாளும் நாம் சிறையிருப்பில் இருக்க கூடாது.
And I want to see here a picture of spiritual imprisonment.
இந்த இடத்திலே ஆவிக்குரிய சிறையிருப்பை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
Bound by chains, locked up in a prison, unable to come out.
பலவிதமான கட்டுகளினால் கட்டப்பட்டு வெளியே வர முடியாமல் இருக்கக்கூடிய சிறையிருப்பு.
There are demons like these soldiers trying to prevent us from being totally free.
பூரண விடுதலை பெறாதபடிக்கு இந்த காவற்காரர்களை போல அநேக பிசாசுகளும் நம்மை தடுக்கும்.
It says here in verse 6 the guards were in the front of the door watching over the prison to make sure that Peter doesn't go out free.
ஆறாவது வசனத்திலே கடைசி பகுதியிலே காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கு.
There are demons
பிசாசுகள் உண்டு
making sure that you will never come to freedom in Christ.
கிறிஸ்துவுக்குள்ளே பூரண விடுதலை பெறாதபடிக்கே உங்களை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிசாசுகள் உண்டு.
But God's will is total freedom.
ஆனால் தேவனுடைய சித்தமோ பூரண விடுதலை.
We read here the people were praying verse 5 continually for Peter.
ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள்.
And we read that an angel of the Lord appeared suddenly, verse 7.
ஏழாவது வசனத்திலே வாசிக்கிறோம் கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான்.
And spoke a word to him.
அவனிடத்திலே ஒரு வார்த்தையை சொன்னான்.
Get up quickly.
எழுந்து சீக்கிரமாய்.
It's a picture of the Lord coming and giving a word to our hearts.
இன்றைக்கும் நம்முடைய இருதயத்திலே ஆண்டவரே வந்து நமக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பது போன்றது.
One word from God.
தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை.
We respond to it.
அதற்கு நாம் உடனடியாக
செவிசாய்ப்போம். Yes, Lord, I'll do that.
ஆம் ஆண்டவரே நான் செய்து விடுவேன்.
And as soon as my heart responds in faith to God's word.
ஆண்டவருடைய வசனத்துக்கு எப்பொழுது இருதயம் உடனடியாக செவிசாய்க்கிறதோ.
The chains that bind you, like it says in verse 7, will drop from your hands.
அங்கே உடனே சங்கிலிகள் கைகள் அவனுடைய கைகளிலிருந்து விழுந்தது என்று போடப்பட்டது.
And the angel said to him, now gird yourself and come out with me.
எட்டாவது வசனம் தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சையை தொடுத்துக் கொள் என்றான்.
And then it says there were a number of gates.
அதன் பின்பு நாம் பார்க்கும்போது பல காவல்கள் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம்.
They went past the first guard, the second guard.
முதலாம் காவல் இரண்டாம் காவல் இவைகளெல்லாம் கடந்து சென்றார்.
There were different gates that were guarded by these guards.
இந்த காவல்காரர்களால் பல காவல்கள் காக்கப்பட்டிருந்தன.
And finally the last gate.
கடைசியிலே இறுதி காவல்.
And everything opened by itself when they came out.
அவர்கள் வரும்போது அவைகளெல்லாம் தானாகவே திறந்தன.
It's not just one prison door.
அது ஒரு காவல் மாத்திரம் அல்ல.
Even for us.
இன்றைக்கும் நமக்கும் கூட.
There are many many doors from which we need to come out.
நாம் வெளியே வர வேண்டிய பல காவல்கள் உண்டு.
Now we considered some of them the last 2-3 days.
கடைசி கடந்த 2-3 நாட்களாக அவைகளை ஒரு சில கதவுகளை காவல்களை நாம் பார்த்தோம்.
The strongest prison door is the gate of sin.
மிக பலமான காவல் பாவத்தின் காவல்.
But Jesus has opened that door.
ஆனால் அந்த கதவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு திறந்து விட்டார்.
We saw the prison of an unforgiving spirit last time.
மன்னிக்காத அந்த ஆவியை குறித்ததான சிறையிருப்பை கடந்த இரவிலே நாம் பார்த்தோம்.
Today I want to speak about another prison from which God wants to set us free. Another gate that God wants to open.
இன்னொரு காவல் இன்னொரு சிறையிருப்பிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க கூடிய அந்த காரியத்தை இன்றைக்கு உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன்.
You know, just like I said, there are many many gates in which we have to come free from.
எப்படி பல காவல்களை கடந்து நாம் சிறையிருப்பை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொன்னேனோ.
When we read of the gospel in Romans chapter 1.
ரோமர் 1 அதிகாரத்தில் எப்படியாக வாசிக்கிறோம்?
In Romans chapter 1 verse 16.
16வது வசனம்.
The gospel is not called a message but the power of God for salvation.
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படவில்லை. முன்பு யூதரிலும் பின்பு கிரீக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது.
It's a power of God, not a message of God.
அது தேவனுடைய பலனாய் இருக்கிறது.
Now many of us have heard the gospel as a message of God.
அநேக நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை தேவ செய்தியாக கேட்டிருக்கிறோம்.
And we are powerless and helpless.
ஆகவே நாம் பலனில்லாதவர்களாகவும் உதவியற்றவர்களாகவும் இருக்கிறோம்.
We must read the Bible slowly.
தேவனுடைய வேதத்தை மிக தெளிவாக மெதுவாக வாசிக்க வேண்டும்.
That's what I'm telling people everywhere these days.
அதைதான் நான் இந்த நாட்களிலே எல்லா ஜனங்களுக்கும் சொல்லி வருகிறேன்.
It's not important to read to go through the Bible 25 times in your life.
இந்த வாழ்க்கையிலே 25 முறைகள் வேதத்தை வாசித்தோம் என்பது அர்த்தம் அல்ல.
If the Bible, the whole Bible goes through me once, that's enough.
ஒரு முறை மெதுவாக தெளிவாக அந்த வேதத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அது போதும்.
Not just read it, but it must go through into my life.
அதை வாசிப்பது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே அப்படியே அது ஊடுருவி செல்ல வேண்டும்.
It says about Jesus is called the Word made flesh.
ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது வார்த்தை மாம்சம் வார்த்தையானது என்று சொல்றது.
That means everything that God spoke you could see in the life of Jesus.
அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் பேசிய எல்லா வார்த்தைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும்.
Now God has given us his word.
ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார்.
So that word will become flesh in us also.
அந்த வார்த்தை நம்மிலே மாம்சமாக வேண்டும் என்று சொல்லி
வருகிறார். So that everything written in the word you should be able to see in my life.
ஆகவே அந்த வார்த்தையிலே எழுதப்பட்ட எல்லா காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும்.
That's what I mean by letting the word of God go through us at least once in our life.
அதைதான் நான் இந்த தேவனுடைய வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முறையாவது ஊடுருவி செல்ல வேண்டும் என்று சொல்வதை விளக்குகிறேன்.
That is more important than our reading the Bible 25 times.
அது 25 முறை இந்த வேதத்தை வாசிப்பதை காட்டிலும் முக்கியமான காரியம்.
For example,
உதாரணமாக,
here it speaks about the gospel as the power of God.
இங்கே சுவிசேஷம் தேவ பலனாக சித்தரிக்கப்படுகிறது.
I must know it in my life as a power.
அதை என்னுடைய வாழ்க்கையிலே தேவ பலனாக நான் அறிந்திருக்க வேண்டும்.
And a power for salvation, that means a power to set me free.
என்னை ரட்சிப்பதற்கும் என்னை விடுவிப்பதற்கும் அது பலனாக நான் காண வேண்டும்.
See, salvation means to be saved from something.
ரட்சிப்பது என்பது பாவத்திலிருந்து அது ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை அடைவது.
To be saved from one prison.
ஒரு காவலிலிருந்து விடுதலை ஆகும்.
And then to be saved from another prison.
இன்னொரு காவலிலிருந்து விடுதலை ஆகும்.
But gate after gate to open before me like Peter so that I can come out completely.
எப்படி பேதுருக்கு ஒவ்வொரு காவலாக கதவுகள் திறந்தனவோ அதுபோல் பூரணமாக என்னுடைய வாழ்க்கையின் காவல்களும் திறக்க வேண்டும்.
So don't be satisfied that one or two gates are open.
ஆகவே ஏதோ ஒன்று இரண்டு கதவுகள் காவல்கள் திறந்தது என்று சொல்லி திருப்தி அடைய வேண்டாம்.
That brings a certain amount of freedom but you can still be in a prison.
அது ஓரளவுக்கு விடுதலையை கொடுக்குமோ ஆனால் பூரண விடுதலை நமக்கு கிடைக்காது.
Here it speaks in verse 17.
இங்கே 17வது வசனத்திலே
a little expression
ஒரு சிறு காரியத்தை பார்க்க,
from faith to faith it says,
விசுவாசத்திலிருந்து விசுவாசம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
That is like saying from gate to gate of the prison.
அது சிறையிருப்பில் உள்ள ஒரு காவலிலிருந்து இன்னொரு காவலுக்கு போகக்கூடிய காரியம்.
Our Christian life should be like that.
நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படியாக இருக்கும்.
From faith to faith to faith to faith to faith.
விசுவாசத்திலிருந்து விசுவாசம், விசுவாசத்திற்கு மேல் விசுவாசம் என்று சொல்லி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்.
It's like when you send your children to school, they go from first standard to second standard, third standard, like that all the way up.
எப்படி நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பும் போது ஒவ்வொரு வகுப்பாக அவர்கள் மாறி முன்னேறி வருகிறார்களோ அப்படி இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை.
We expect that in our children.
நம்முடைய பிள்ளைகளின் இடத்திலே அதை நாம் எதிர்பார்க்கிறோம்.
You don't expect your child to be in the first grade all his life.
உங்களுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் முதலாம் வகுப்பிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவதில்லை.
Even if your child is healthy and strong.
அது நல்ல ஆரோக்கியமாக பலமாக இருந்தாலும் கூட.
Supposing he is always in the first grade.
அவன் எப்பொழுதுமே முதலாவது வகுப்பிலே இருப்பது என்று சொன்னால்,
20 years old and he is first grade.
20 வருடங்கள் கழிந்தும் முதலாவது வகுப்பு.
How happy will you be?
நீங்க எவ்வளவு சந்தோஷமாக இருப்பீர்கள்?
How happy do you think God is when he sees his children only living with forgiveness of sins? That is the first grade.
ஆண்டவரும் கூட தம்முடைய பிள்ளைகள் அப்படியாக அந்த பாவ மன்னிப்பிலேயே முதல் வகுப்பிலேயே இருப்பதை ஆண்டவர் பார்த்தால் எப்படி அவருக்கு இருக்கும்?
That is like saying I know ABC.
அது எப்படி என்று சொன்னால் எனக்கு ABC தெரியும் என்று சொல்வதை, அடிப்படையை தெரியும் என்று சொல்வதை.
After 20 years I know ABC.
20 வருடங்கள் கழித்தும் எனக்கு ABC தெரியும் என்று
சொல்வது. That is the condition of so many believers.
இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய நிலை அதுதான்.
My sins are forgiven, I'm on my way to heaven.
என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நான் பரலோகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன்.
They are good people.
நல்ல ஜனங்கள் தான்.
20 years later they are still sitting in kindergarten singing the same song.
20 வருடங்கள் கழித்தும் அவர்கள் kindergarten பள்ளியிலே அதே பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்.
We need to move on.
நாம் முன்னேற வேண்டும்.
Take this as a word from God.
இது தேவனுடைய வார்த்தை என்று எடுத்துக்கொள்ளும்.
From faith to faith to faith to faith.
விசுவாசத்தின் மேல் விசுவாசம், விசுவாசத்தின் மேல் விசுவாசம் என்று வளர வேண்டும்.
I experience the gospel as the power of God more and more and more and more.
என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வசனத்தை தேவ பலனாக இன்னும் அனுபவிக்க.
It was the power of God that opened those gates in front of Peter.
பேதுருவுக்கு முன்பாக சிறையிருப்பில் இருந்த காவல்கள் திறக்கும் தேவ பலன்.
He went after guard after guard after guard. Nobody could stop him.
ஒவ்வொரு காவலாக தாண்டி அவன் செல்லும் போது ஒருவராலும் அவனை தடுக்க முடியவில்லை.
I want to tell you, if you experience the gospel as the power of God, nothing will be able to stop you.
தேவனுடைய சுவிசேஷத்தை தேவ பலனாக நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது எந்த காரியமும் நம்மை தடை செய்ய முடியாது.
See, there's a lovely verse that has encouraged me many times.
ஒரு அருமையான வசனம் என்னை அநேக நேரங்களிலே உற்சாகப்படுத்தி
இருக்கு. Revelation chapter 3.
வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம்.
When we serve the Lord, we have many enemies.
நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யும்போது நமக்கு அநேக சத்துருக்கள் உண்டு.
The more wholehearted you are as a servant of the Lord, the more the devil hates you.
எவ்வளவாக தேவனுக்கு ஆழமாக பூரணமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அந்த அளவுக்கு பிசாசானவன் நம்மை அடிக்கும்.
The more you are being used by God, the more the devil will try to hurt you.
இன்னும் அதிகமாக ஆண்டவரால் நாம் பயன்படுத்தப்படும் போது அப்பொழுது பிசாசானவன் இன்னும் பலமாக அடிக்க ஆரம்பிப்பான்.
He tries to and he uses human beings as his agents to trouble God's people.
அவன் மற்ற மனுஷர்களை தேவ ஜனங்களை துன்புறுத்துவதற்கு பயன்படுத்துவான்.
And here's a verse in Revelation 3 verse 9.
வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 9 வசனம்.
I had no times when the Lord has spoken that word to my heart.
பல நிலைகளிலே ஆண்டவர் என்னோடு கூட இந்த வசனத்தால் பேசி இருக்கிறார்.
And I can read it like this.
நான் இதை இப்படியாக வாசிப்பேன்.
I will cause those people who say they are Christians but really belong to Satan.
கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் பிசாசின் பிள்ளைகள் என்று நான் சொல்லுவேன்.
They don't belong to God.
அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் அல்ல.
They tell a lie.
அவர்கள் பொய் சொல்கிறார்கள்.
I will make them to come and bow down at your feet and to know that I have loved you.
ஆண்டவரே உம்மை நான் நேசித்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து உமக்கு பாதம் பணிந்து வணங்க நான் சொல்லுவேன்.
That's a promise given to a good church.
ஒரு நல்ல சபைக்கு கொடுக்கப்பட்ட அருமையான வாக்குத்தத்தம்.
That if we live before God,
தேவனுக்கு முன்பாக நாம் வாழும்போது,
God will make our enemies recognize that God loves us.
நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை உணர்த்துவார்.
We just want them to know that.
அதை அவர்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம்.
We're not interested in conquering anybody.
அவர்களை நாம் வெற்றி சிறப்பதிலே நமக்கு பிரியம் இல்லை.
We're interested in conquering sin.
நாம் பாவத்தை மேற்கொள்வது ஜெயம் கொள்வதிலே நாம் மும்முரமாக இருக்கிறோம்.
And as we live in triumph without any fear,
எந்த பயமும் இல்லாமல் ஜெயத்தோடு நாம் இருக்கும்போது,
our enemies will recognize God loves us.
சத்துருக்கள் உணர்வார்கள் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று
சொல்லி. That's what I have prayed.
அதைத்தான் நான் ஜெபித்திருக்கிறேன்.
I said, Lord, I don't want to overcome any human being.
ஆண்டவரே மனுஷர்களை மேற்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை.
I never fight with flesh and blood.
நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எனக்கு போராட விருப்பம் இல்லை.
If somebody cheats me, I say, okay, take it. I'm not going to fight with you.
என்னை யாரும் ஏமாற்றினார்கள் என்று சொன்னால் அதற்காக நான் அவர்களோடு சண்டை போட போவது.
If somebody speaks evil of me, I'm not going to speak evil of him.
என்னை குறித்து யாராவது தவறாக பேசினால் அவர்களிடத்தில் நான் தவறாக பேச மாட்டேன்.
Because like Jesus said, my kingdom is not of this world.
ஏனென்றால் என்னுடைய இயேசு சொன்னார், என் ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல என்று.
He said, if my kingdom is of this world, then I'll fight and my servants will also fight.
ஒருவேளை அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதாக இருந்தால் அவருடைய ஊழியக்காரர்களும் அப்படியே சண்டை போட்டிருப்பார்.
See, whenever you fight with any human being, you're saying, my kingdom is of this world.
யோசித்து பாருங்கள், நாம் இந்த பூமியில் உள்ள ஜனங்களோடு நாம் போராடுவோம் அல்லது சண்டையிடுவோம் என்று சொன்னால் நம்முடைய ராஜ்யமும் இந்த பூமிக்குரியதாக இருக்கிறது.
You must have a testimony that you never fight with human beings.
உங்களுக்கும் கூட அப்படி ஒரு சாட்சி இருக்க வேண்டும், இந்த பூமிக்குரியவர்களோடு எந்த சண்டையும் போராட்டமும் இருக்காது.
The reason why many Christians don't have authority over Satan is because they are fighting with human beings.
அநேக நேரங்களிலே விசுவாசிகளுக்கு சத்ருவின் மேல் வெற்றி இல்லாததன் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் மனுஷரோடு போராடி கொண்டிருக்கிறார்.
You have a choice in your life.
உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உண்டு.
You either fight with Satan or fight with human beings. You have a choice.
ஒன்று பிசாசோடு நீங்கள் போராட வேண்டும் அல்லது மனுஷரோடு நீங்கள் போராட வேண்டும்.
Many years ago I decided I will never fight with another human being for the rest of my life.
பல வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனிமேல் நான் எந்த மனுஷரோடும் போராட மாட்டேன்.
I will never fight with my wife or neighbor or enemy or anybody.
என்னுடைய மனைவியோடோ உறவினரோடோ அடுத்து வீட்டாரோடோ நான் யாரிடமும் சத்ருவோடோ நான் சண்டையிட மாட்டேன் என்று தீர்மானித்தேன்.
Because all fighting is about earthly things.
ஏனென்றால் எல்லா சண்டைகளும் பூமிக்குரிய காரியங்களாக இருக்கின்றது.
It's about money or property or the food is not cooked well or something like that, stupid things.
அது பணத்தை குறித்ததோ அல்லது சொத்தை குறித்ததோ அல்லது சாப்பாடு சரியாக சமைக்கவில்லை என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களுக்காக சண்டையிடுகிறோம்.
Can you finish with that?
அதோடு முடிக்க முடியுமா?
Can you say, I will never wrestle with flesh and blood anymore?
சொல்ல முடியுமா நீங்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இனி நான் போராட மாட்டேன் என்று சொல்லி?
It will bring tremendous deliverance in your life.
உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை அது கொண்டுவரும்.
Gate after gate after gate will open in your life.
ஒவ்வொரு காவலுக்கும் பின் காவலாக திறக்கப்படும் உங்கள் வாழ்க்கையில்.
You will be free.
நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள்.
Only free as a man, you'll be like a bird flying in the sky.
நீங்கள் ஒரு மனிதனாக அல்ல, ஒரு ஆகாயத்திலே பறக்கும் கழுகை போல இருப்பீர்கள்.
That is God's will for you.
அதுதான் தேவனுடைய சித்தம் உங்களை குறித்து.
But you have to decide, I will not fight with human beings.
ஆனால் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும், மனுஷரோடு நான் போராட மாட்டேன்.
And God will make people around you, even your enemies, recognize that God loves you.
உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களை கூட ஆண்டவர் உணர்த்துவார், அவர் உங்களை நேசிக்கிறார்.
The most wonderful thing of all is this.
இதிலே மிக அருமையான காரியம் என்னவென்றால் இதுதான்.
Listen to this.
தேவா கவனியுங்கள்.
That the devil himself will be afraid of you.
பிசாசே உங்களை கண்டு பயப்படுவார்.
That's what the Lord spoke to my heart some time ago.
ஒரு சில காலங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் இதைத்தான் என்னுடைய இதயத்திலே பேசினார்.
As you were afraid of the devil once upon a time, from now the devil will be afraid of you.
ஒரு காலத்திலே பிசாசுக்கு நீ பயந்து கொண்டிருந்தாய், ஆனால் இப்பொழுதோ பிசாசு உனக்கு பயப்படுவார்.
He will not be able to touch you in any area.
எந்த இடத்திலும் எந்த பகுதியிலும் உன்னை தொட முடியாது அவனா.
Whatever he does will work for your good.
அவன் எதை செய்தாலும் அது உனக்கு நன்மையாகவே மாறும்.
That is faith to faith to faith to faith.
இதுதான் விசுவாசத்தின் மேல் விசுவாசத்திலே வளரும் அனுபவம்.
How do we know whether we have faith or not?
எப்படி நமக்கு விசுவாசம் இருக்கு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள
முடியும்? You know, all of us sitting here, we may think, oh, we have a lot of faith.
இங்கே உட்கார்ந்திருக்க நாம் எல்லாம் நினைப்போம் நமக்கு அதிக விசுவாசம் உண்டு என்று சொல்லி.
Now, some people say, if you have faith, you will be healed of all sicknesses.
சிலர் சொல்லுவார்கள், உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய சுகவீனங்கள் எல்லாம் மாறிவிடும் என்று.
I think Paul had a lot more faith than all of us.
பவுல் நம்மை காட்டிலும் அதிகமாக விசுவாசம் உள்ளவன் தான்.
But he had a thorn in the flesh that he prayed and prayed, he never
ஆனால்
got it.
ஆனால் அவருடைய சரீரத்திலே ஒரு முள் இருந்தது, அதிகம் அதிகமாக ஜெபித்தான், அது அவனை விட்டு விலகவில்லை.
He called it a messenger of Satan in 2 Corinthians 12.
அது 2 கொரிந்தியர் 12 ஒரு பிசாசின் தூதன் என்று சொல்லுகிறார்.
A messenger of Satan was like a thorn in his flesh.
அவனுடைய சரீரத்திலே முள்ளாக அந்த பிசாசின் தூதன் இருந்தார்.
I believe it was a sickness.
அது ஒரு வியாதியாக இருக்கும் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன்.
See, sickness is not always due to sin.
எல்லா நேரத்திலும் வியாதி என்பது பாவத்தினால் வருவதல்ல.
In Paul's case it was to humble him because he was in great danger of becoming proud.
அங்கே பவுல் அப்போஸ்தலனுடைய காரியத்திலே அது அவன் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வியாதி அனுமதிக்கப்பட்டது.
And God sometimes has to give something like that to his outstanding servants who otherwise may become proud.
அருமையாக ஊழியம் செய்யக்கூடிய தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு ஒரு சில நேரங்களில் அந்த தாழ்மையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிப்பார்.
It may not always be sickness, it may be some other type of problem that God causes.
ஒருவேளை அது வியாதியாக இருக்கலாம், இருக்காமல் இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடும்.
To humble him.
அவர் தாழ்த்தப்பட வேண்டும் என்று.
But it never hindered his ministry.
ஆனால் அவருடைய ஊழியத்தை அது ஒரு தடையாக இல்லை.
And not only Paul.
பவுலுக்கு மாத்திரமல்ல.
In 1 Timothy 5 and verse 24.
திமோத்தேயு கூட இப்படிப்பட்டதான ஒரு முள் இருந்ததை நாம் பார்க்கிறோம்.
It was frequent stomach aches.
அவருக்கு வயிற்றின் பிரச்சனை அதிக அதிகப்படியாக இருந்தது.
Not once or twice, very often.
பல முறைகளிலே அதன் நிமித்தமாக அவர் கஷ்டப்பட்டார்.
Paul laid hands on him, prayed for him, nothing happened.
பவுல் அவர் மேல் கைகளை வைத்தார், ஜெபித்தார், ஒன்றும் நடக்கவில்லை.
Timothy, God was using him so mightily that God had to give him a little thorn to keep him humble.
திமோத்தேயை தேவன் மிக வல்லமையாக பயன்படுத்தி கொண்டு வந்தது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு முள்ளை அனுமதித்தார்.
Now, if you are one of those half-hearted type of people, you probably don't need a thorn.
ஒருவேளை நீங்கள் ஒரு அரை இருதயம் உள்ள ஒரு மனிதராக இருப்பீர்கள், உங்களுக்கு அப்படிப்பட்ட முள் தேவையில்லை.
But if you are an outstanding servant of God, God usually has to give such people a little thorn.
ஆனால் தேவனுடைய மிக நேர்த்தியான ஊழியக்காரர் என்று சொன்னால் அப்படிப்பட்ட முள்களை தேவன் அனுமதிக்கிறார்.
Sometimes it may be in their place of work.
அது உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே இருக்கலாம்.
Sometimes it may be a little financial difficulty.
அல்லது ஒரு பண பிரச்சனையாக இருக்கலாம்.
Sometimes it may be some person who is always harassing you and troubling you.
அல்லது ஏதோ ஒரு மனுஷர் உங்களை தொடர்ச்சியாக துன்பப்படுத்திக் கொண்டிருக்கலாம்.
And you pray and pray and nothing happens.
நீங்கள் ஜெபித்து ஜெபித்து பார்க்கிறீர்கள், ஒன்றும் நடக்க மாட்டேன் என்கிறது.
God is using that person to just humble you.
உங்களை தாழ்மைப்படுத்துவதற்காக தேவன் அந்த மனிதரை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
Because God loves you so much that he wants to give you grace and he can only give grace to the humble.
ஆண்டவர் அவ்வளவாக உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டும் என்று சொல்லி, கிருபை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தாழ்மையாக இருக்க வேண்டும்.
God is the enemy of all those who are proud.
ஏனென்றால் பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார்.
It's very easy for a man to become for a Christian to become proud.
ஒரு கிறிஸ்தவன் பெருமையாவது மிக எளிதான காரியம்.
So what is the mark of faith if it's not deliverance from all these earthly difficulties?
இந்த உலக பிரகாரமான பூமியின் பிரச்சனையிலிருந்து விடுதலை இல்லை என்று சொன்னால் அப்பொழுது விசுவாசம் என்றால் என்ன?
See, God's people suffer more earthly difficulties than the devil's children.
பிசாசின் பிள்ளைகளை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே அதிக கஷ்டத்துக்குள் கடந்து செல்கிறார்கள்.
Almost all the apostles were killed.
எல்லா அப்போஸ்தலர்களையும் பார்க்கும்போது அவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள்.
So many of God's people were killed and burnt and thrown to the lions.
தேவனுடைய ஜனங்கள் ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் கொல்லப்பட்டு நொறுக்கப்பட்டு சிங்கங்களின் கபிகளிலே இடப்பட்டு மரித்தார்.
And the people in Rome would just sit around and watch God's children being killed like this.
அப்படி தேவ ஜனங்கள் அங்கே கொல்லப்படுவதை ரோம ஜனங்கள் சுற்றி இருந்து பார்ப்பார்.
So God's children have suffered a lot through the years.
வருடங்கள் பல காலங்களாக தேவ ஜனங்கள் துன்பப்பட்டிருக்கிறார்கள்.
So we can't imagine that God's children won't have any earthly suffering.
ஆகவே பூமியிலே தேவ ஜனங்களுக்கு பிரச்சனை இருக்காது என்று சொல்லவே முடியாது.
So don't think that if I have faith, I'll have no earthly suffering.
ஆகவே நாம் நினைக்க கூடாது, எனக்கு விசுவாசம் இருப்பதனால் உலகத்தின் பூமியின் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது என்று சொல்ல.
Do you have more faith than the apostle Paul?
பவுல் அப்போஸ்தலனை காட்டிலும் நமக்கு அதிக விசுவாசம் உண்டோ?
He had his head chopped off by an earthly king.
ஆனால் ஒரு பூமிக்குரிய ஒரு அரசனால் அவருடைய தலை சிறை சேதம் செய்யப்பட்டது.
You have more faith than Peter?
பேதுருவை காட்டிலும் நமக்கு அதிக விசுவாசமா?
He was killed by being crucified upside down.
அவன் தலைகீழாக சிலுவையிலே அங்கே அறையப்பட்டான்.
When he was going to be crucified, he said,
அவன் அறையப்படும்போது இப்படியாக சொன்னான்.
He said, I don't deserve to be crucified like Jesus. Please put the cross upside down.
அவன் சொன்னான், இயேசு கிறிஸ்துவைப் போல் நான் நேரடியாக சிறையை அறையவதற்கு எனக்கு தகுதி இல்லை, என்னை தலைகளாக சிறையில் அறையுங்கள் என்று.
All God's greatest servants have suffered a lot from evil people.
தேவனுடைய மிகச் சிறப்பான ஜனங்கள் இந்த பாவி ஜனங்களிடத்திலே மிக துன்பப்பட்டிருக்கிறார்.
Don't believe this lie that faith means you'll never have any earthly problems.
ஆகவே இந்த பொய்யை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். விசுவாசம் நமக்கு இருந்தால் பூமியிலே எந்த பிரச்சனையும் இல்லை என்று.
I say that because some people get discouraged.
ஏனென்றால் இதை நான் எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு சிலர் அதை ஏமாற்றத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்.
Timothy had tremendous faith, but he lived with a stomach ache all his life.
திமோத்திக்கு அதிக விசுவாசம் உண்டு, ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக இந்த வயிற்று பிரச்சனையினால் அவன் பாதிக்கப்பட்டான்.
So don't think if you have some little sickness or blood pressure or diabetes you don't have faith.
அல்லது ஒருவேளை உங்களுக்கு டயபெட்டிஸோ அல்லது ரத்த பிரச்சனையோ இருக்கும் என்று சொன்னால், பிளட் பிரஷர் இருக்கும் என்று சொன்னால் கவலைப்பட வேண்டாம்.
Faith means that in spite of that sickness you will still complete your course and do the will of God.
விசுவாசம் என்று சொல்வது என்னவென்று சொன்னால், இந்த பிரச்சனை மத்தியிலும் தேவனுடைய சித்தத்தை வாழ்க்கையிலே நிறைவேற்றி வெற்றி சிறப்பு.
And even if you have 100,000 enemies fighting against you, you'll still finish them and do the will of God.
இதே உங்களுடைய வாழ்க்கையை எதிர்த்து 100,000 பேர் உங்களை எதிர்த்து வந்தாலும் கூட தேவனுடைய சித்தத்தை வெற்றிகரமாக முடிப்பதுதான் விசுவாசம்.
So here is a verse I want to show you which is the mark of true faith.
இந்த உண்மையான விசுவாசத்தை குறித்தான ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
Turn to Psalm 106.
சங்கீதம் 106.
This is a beautiful word.
இது ஒரு அருமையான வசனம்.
They could not experience it fully in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே இதை பூரணமாக அனுபவிக்க முடியவில்லை.
But today we can experience it fully.
ஆனால் இன்றைக்கோ அதை பூரணமாக அனுபவிக்க முடியும்.
Psalm 106.
சங்கீதம் 106.
And verse 12.
12வது வசனம்.
For me, for many years, this has been the mark of faith.
பல வருடங்களாக எனக்கு இதுதான் விசுவாசத்தின் குறிப்பாக இருந்தது.
Remember these verses by heart.
இதை நீங்கள் மனதிலே வைத்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
They believed God's words and they sang his praise.
அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதிகளை பாடினார்கள்.
When you really praise God, that's the time you have faith.
உண்மையிலேயே தேவனை துதித்து பாடும்போது அப்பொழுதுதான் விசுவாசம் நமக்கு.
Listen to this.
கவனியுங்கள்.
They believed his words and what did they do?
வார்த்தைகளை விசுவாசித்து என்ன செய்தார்கள்?
They sang his praise.
அவருடைய துதிகளை பாடினார்கள்.
If they didn't believe his words,
அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னார்,
they would not praise God.
அவர்கள் தேவனை துதிக்க மாட்டார்கள்.
They would be grumbling and complaining.
அது மொறுமொறுப்பும் குறை சொல்லுவதாக இருக்கும்.
But this was Old Testament.
ஆனால் இது பழைய ஏற்பாடு.
When did they sing his praise?
எப்பொழுது அவர்கள் துதியை பாடினார்கள்?
Listen to this. It says here in verse 9 that he rebuked the Red Sea and dried it up.
ஒன்பதாவது சனத்திலே அவர் சிவந்த சமுதிரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று.
Verse 10, he saved them from the hand those who hated them.
பத்தாம் வசனம், பழையர் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார்.
Verse 11, the waters drowned their enemies.
11, தண்ணீர்கள் சத்துருக்களை மூடிக்கொண்டது.
And not one enemy was left.
அவர்களில் ஒருவனும் மீதம் இருக்கவில்லை.
Then, after all the enemies were defeated and buried, then they believed his word.
Ella satrukalum alikkapattu marithadhen pinbadhaga appozhudhu vaathai viswasithaar.
But in the New Testament it's not like that.
Anal pudhiya erpaattilo appadi alla.
We praise the Lord even before the enemies are buried under the sea.
Satruvanavan maripadharku munbadhagave naam aandavarai thudikkirom.
That is New Testament faith.
Adudan pudhiya erpaattin viswasam.
It's much higher than Old Testament.
Adu pazhaiya erpaattin viswasathai kaattalum menmaiyaan.
Anybody can praise God when all your enemies are buried under the sea. That's not difficult.
Ella satrukalum kadalin adiyile avargal marithadhan pinbadhaga aandavarai thudippadhu elidana kaaryam.
But listen to this.
Anal gavaniyungal.
This is even better.
Idha adai vida migachirappaan.
Psalm 23.
Sangeetham 23.
The Lord is my shepherd.
கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார்.
And he leads me.
அவர் என்னை நடத்துகிறார்.
But even though the Lord is my shepherd,
அவர் எனக்கு மேய்ப்பராக இருந்தாலும்,
my enemies are still there.
என் சத்துருக்கள் இருக்கிறார்கள்.
They are not buried under the sea.
அவர்கள் சமுத்திரத்திலே கடலிலே போடப்படவில்லை.
It says in verse 5,
ஐந்தாவது வசனம்,
you prepare a table for me in the presence of my enemy.
என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி.
Are the enemies defeated?
சத்துருக்கள் அங்கே ஜெயம் கொல்லப்பட்டிருக்கிறார்களா?
Have they been killed?
அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களா?
No.
இல்லை.
They are there.
அவர் இருக்கிறார்.
But I am not afraid of them.
ஆனால் அவர்களை குறித்து எனக்கு பயம் இல்லை.
I don't take weapons to fight with them.
அவர்களை குறித்து நான் பயப்படுவதில்லை.
No.
இல்லை.
The Lord says, don't worry about them.
ஆண்டவர் சொல்ல, நீ அதை குறித்து கவலைப்பட வேண்டாம்.
Here's a table. Come and sit and have breakfast with me.
அவர்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு முன்பாக இரு என்று சொல்லு.
You say, Lord, what about these enemies?
ஐயோ, என்னுடைய சத்துருக்கள்.
Oh, don't worry about them.
அவர்களை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம்.
You sit and have breakfast with me.
நீ என்னோடு கூட இருந்து பந்தியிலே ஆயத்தமாக.
And I sit there with him.
அவரோடு கூட நான் பந்தியிலே ஆயத்தமாக.
Enemies are all there.
சத்துருக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் முன்பாக.
They can't touch me.
அவர்களால் என்னை தொட முடியாது.
Because he has anointed my head with oil, verse 5.
ஏனென்றால் என் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் செய்தார்.
And my cup overflows with praise.
என்னுடைய பாத்திரம் துதியால் நிரம்பி வழிகிறது.
And that is how, verse 6, I dwell in the house of the Lord forever.
அப்படிதான் ஆறாவது வசனம், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
Verse 6, wherever I go, goodness and loving kindness will follow me.
ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
You know, that's a lovely verse.
அது அருமையான ஒரு வசனம்.
Goodness and mercy will follow me all the days of my life.
ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
You know what that means?
அதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா?
You go and stay in a home. You go and stay in a house.
நீங்கள் ஒரு வீட்டிலே வசிக்கிறீர்கள்.
And after you have left,
அதை விட்டு நீங்கள் செல்லும்போது,
you have left some of God's goodness in that house.
தேவனுடைய நன்மையை அந்த வீட்டிலே கொஞ்சம் வைத்து விட்டு நீங்கள் செல்கிறீர்கள்.
Just because you stayed there.
ஏனென்றால் நீங்கள் அங்கே தங்கி இருந்த நிமித்தம்.
You meet a brother.
ஒரு சகோதரனை நீங்கள் சந்திக்கிறீர்கள்.
And then you go away.
நீங்கள் போகிறீர்கள்.
You have left some of God's goodness with him.
தேவனுடைய நன்மை கொஞ்சத்தை அவரிடத்திலே கொடுத்து விட்டு செல்கிறீர்கள்.
You meet an enemy.
ஒரு சத்ருவை நீங்கள் சந்திக்கிறீர்கள்.
And when you go away, you have left some of God's goodness.
அவனை விட்டு நீங்கள் செல்லும்போது, கடந்து செல்லும்போது தேவனுடைய நன்மை கொஞ்சத்தை வைத்து விட்டு.
Goodness and mercy are always following you.
நன்மையும் கிருபையும் உங்கள் ஜீவனாட்களாம் உங்களை தொடர்ந்து வரும்.
Wherever you go, it spreads.
எங்கெல்லாம் போகிறீர்கள் அங்கெல்லாம் அது பரவும்.
Let the enemies be there.
சத்துருக்கள் இருக்கட்டும்.
We are not afraid of them.
அவர்களை குறித்து நமக்கு பயம் இல்லை.
We sing his praise even with the enemies there.
சத்துருக்கள் இருக்கும்போது கூட தேவனுடைய துதியை நாம் பாடுகிறோம்.
That's the way God brings a deliverance for us.
அப்படிதான் தேவன் நமக்கு விடுதலை கொண்டு வருகிறார்.
That's the way the prison doors are opened.
அப்படிதான் சிறை காவல்கள் திறக்கப்படுகின்றன.
This is not theory.
இது பயம் அல்ல.
This is something we must experience in our
life. இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டும்.
And we have enough problems in our life to be able to experience it.
இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது, இதை அனுபவிப்பதற்கு.
See, whenever we see a problem in our life,
நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை நாம் பார்க்கும்போது,
the Bible says many are the afflictions of the righteous.
வேதம் சொல்கிறது நீதிமானுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு.
It doesn't say the afflictions of the righteous are very few.
அங்கே சொல்லவில்லை நீதிமானுக்கு குறைந்த உபத்திரவங்கள் என்று சொல்ல.
Many, the afflictions of the righteous are many.
அநேகம் உண்டு அவனுக்கு.
But the Lord delivers from all of them.
ஆனால் தேவன் அவனை ஒவ்வொன்றிலிருந்தும் விடுவிப்பார்.
Every single one of them.
ஒவ்வொரு பிரச்சனையிலும்.
How does he deliver us from all of them?
எப்படி அதிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார்?
Let me show you a verse.
ஒரு வசனத்தை காட்ட
விரும்புகிறேன். First of all, Psalm 34 verse 19.
சங்கீதம் 34 19வது வசனம்.
Psalm 34 verse 19.
நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவனை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார்.
There are two things you need to notice there.
இதிலே இரண்டு காரியங்களை நாம் பார்க்க வேண்டும்.
He's talking about a righteous man.
அதாவது நீதிமானை குறித்து இங்கே
போடப்பட்டிருக்கிறது. He's not talking about half-hearted ungodly people.
அங்கே அரை இருதயத்தோடு இருக்கும் ஜனங்களை குறித்து அல்ல.
A righteous whole-hearted Christian.
ஒரு பூரண இருதயமுள்ள நீதிமானை குறித்து.
He will face many 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 troubles in his life.
அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே अनेक துன்பங்களை அனுபவிப்பான்.
But he'll be delivered from all of them.
கர்த்தர் அவனை எல்லாவற்றிலிருந்தும் விடுவிப்பார்.
I read in the Old Testament, in the Gospels about Jesus once compelling his disciples to get into a boat and cross the sea.
புதிய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அந்த படகிலே ஏறுவதற்கு வற்புறுத்துகிறார்.
After he fed the multitude,
அங்கே திரளான ஜனங்களை அவர் போஷித்ததன் பின்பதாக
compelled his disciples to go across.
அங்கே படகிலே ஏற வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வற்புறுத்துகிறார்.
That means they didn't want to go.
அவர்களுக்கு போவதற்கு விருப்பம் இல்லை.
But he forced them to go.
ஆனால் அவர் வற்புறுத்தினார்.
Now what happens when the Lord tells you to go a particular way?
ஒரு வழியிலே போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை சொல்லும் போது என்ன நடக்கிறது?
We think that if we obey the Lord then everything will be very smooth.
நாம் நினைக்கிறோம் அப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னால் எல்லாம் நேர்த்தியாக நடக்கும் என்று சொல்லி.
But it's not like that.
ஆனால் அப்படி அல்ல.
We read here in Matthew chapter 14.
மத்தேயு 14-லே அதை வாசிக்கிறோம்.
When they went in this boat in verse 24.
24வது வசனம்.
It says the boat was battered by the waves for the wind was contrary.
அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்று இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது.
When you follow the Lord, do you have waves beating and contrary winds?
ஆண்டவரை நாம் பின்பற்றும் போது இப்படியாக புயல்கள் நம்மை அலைக்கழிக்கும்.
But he stopped it.
ஆனால் ஆண்டவர் அதை நிறுத்தினார்.
It says Jesus came there and said in verse 27, take courage, it is I, don't be afraid.
27வது வசனம் இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார்.
And that happened more than once.
அது ஒருமுறை அல்ல பல முறைகள் நடந்தது.
Once when Jesus in the boat the storm came.
ஆண்டவர் படகிலே இருக்கும்போது கூட புயல் வந்தது.
Now which would you rather have?
எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள்?
Would you like to travel in a boat with a smooth sea and no wind no waves and smoothly you come across the other side?
படகிலே ஏறி உட்கார்ந்திருக்கும் போது அமைதியாக எந்தவித சலசலப்பும் பிரச்சனைகளும் புயலும் இல்லாமல் அக்கறைக்கு செல்வதை நீங்கள் விரும்புவீர்களா?
Or would you like to face a terrific storm and you almost die and Jesus stops it?
அல்லது படகிலே நீங்கள் சொல்லும் போது ஒரு பயங்கரமான புயல் உங்களுடைய கப்பலை அலைக்கழிக்கும் போது இயேசு கிறிஸ்து அதை நிறுத்தும் அந்த அனுபவம்.
I know, I would prefer that.
நான் இரண்டாவது அனுபவத்தை தான் விரும்புகிறேன்.
Because there I can experience the power of God.
ஏனென்றால் அங்கே தேவனுடைய பலத்தை அனுபவிக்க ஒரு தருணம் உண்டு.
You cannot experience the power of God if you go through a smooth sea.
கடலிலே எந்தவித சலசலப்பும் இல்லாமல் சொல்லும்போது தேவனுடைய பலத்தை நாம் அனுபவிக்க முடியும்.
If all of your life is very smooth and easy, you won't experience God's power.
ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை மிக சுலபமாக எளிதாக சென்று கொண்டிருக்கிறது என்றால் தேவனுடைய பலத்தை நாம் அனுபவிக்க முடியும்.
If you want to experience the gospel as the power of God, you have to face storms.
தேவனுடைய சுவிசேஷம் தேவ பலனாக நாம் புயல்களை சந்திக்கும் போதுதான் அதை அனுபவிக்கும்.
That's why God allows storms in your life.
ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் புயல்களை அனுமதிக்கிறார்.
Many many are the afflictions of the righteous.
நீதிமானுக்கு अनेक உபத்திரவங்கள்.
You know, that's why the gospels are so exciting to read.
ஆகவே தான் சுவிசேஷம் உங்கள் வாசிப்பதற்கு மிகவும் பரவசமாக இருக்கின்றது.
Supposing the gospel stories were like this.
ஒருவேளை சுவிசேஷங்கள் இப்படியாக கதைகளாக இருந்தால்
we teach the Sunday school children
அது நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லுவது
Jesus went for a marriage
ஆண்டவர் அங்கே ஒரு திருமணத்துக்கு சென்றார்
in Cana
கானா ஊர்லே
and there was plenty of wine there was no problem
நிறைய திராட்சை இருந்தது எந்த பிரச்சனையும் இல்லை
and they had a good time and went home
அவர்கள் நல்ல அருமையான ஒரு நேரத்தை கழித்து விட்டு வீட்டுக்கு சென்றார்
And then another time Jesus got into a boat with the disciples.
இன்னொரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படகிலே சென்றார்.
And they had a smooth sailing across to the other side and they
were அவர்களுக்கு அக்கரைக்கு செல்வதற்கு எந்தவித சலசலப்பும் இல்லாம சென்றார் என்று சொன்னால்
Another time there were 5000 people.
ஒரு 5000 ஜனங்கள் இருக்கிறார்கள்.
But some of the food shops were open so they could go and buy some food and they could all eat properly.
அங்கே கடைகள் எல்லாம் திறந்திருக்கின்றன ஹோட்டல்கள் அதனால அவர்கள் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொண்டு எளிமையாக சாப்பாட்டு பிரச்சனை தீர்த்து விடுவார்கள்
even the children will say these are all boring stories who wants to hear all
கூட சொல்வார்கள் எல்லாம் ரொம்ப போர் அடிக்குது இந்த கதைகள் என்று சொல்வார்
thank god it was not like that
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த சுவிசேஷம் அப்படி இல்லை
what type of testimony do you want to go have when you go to heaven
பரலோகத்துக்கு செல்லும்போது எப்படிப்பட்டதான சாட்சியோடு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று
விரும்புகிறீர்கள் some people in heaven say tell me your testimony how was your earthly life
ஒருவேளை நீங்கள் பரலோகத்துக்கு செல்லும்போது உங்கள் பூமியோட வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லி கேட்டார்கள் என்று சொன்னார்
say, I had no problems everything went smoothly and I come here to heaven
எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல நான் அப்படியே ஸ்மூதா வந்து பரலோகத்துக்கு வந்துட்டேன் என்று சொல்வதா
oh and you have no testimony let me hear the next man
அதோ சாட்சி இல்ல நீ போ அடுத்த சாட்சியை கேட்போம் என்பார்
and here's another brother who tells me story after story after story of all types of problems he had 100 200 300 problems and Jesus delivered him from all of them.
இன்னொரு சகோதரர் சாட்சி கொடுக்கிறார் 100 200 300 பல பிரச்சனைகளை சந்தித்து இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்கிறார்.
Which type of person do you want to be?
எப்படிப்பட்ட சாட்சியா நீங்கள் இருக்க விரும்பும்?
Don't say I want to go to heaven.
நீங்கள் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லாதே.
Say I want to go to heaven with a testimony that Jesus delivered me.
ஒரு சாட்சியோடு என்னை ஆண்டவர் விடுதலை செய்தார் என்று சொல்லி அதோடு நான் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி வாஞ்சேன்.
You say that then you have to face many problems.
அப்படி நான் சொல்லும்போது பல பிரச்சனைகளை நாம் சந்திப்போம்.
Do you want to have 2 or 3 testimonies when you go to heaven or 2000 or 3000
ஒரு 2 3 சாட்சிகள் வேணுமா அல்லது 2000 3000 சாட்சிகள் வேண்டுமா பரலோகத்துக்கு செல்லும்
I want about 100000 at least
எனக்கு ஒரு 100000 சாட்சிகளாவது வேண்டும்
That is how faith we go from faith to faith
அதுதான் நாம் விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தை வளரும் அனுபவம்
You can hear of faith to faith to faith and then you pray Lord please don't give me any problems
ஒருவேளை இப்படிப்பட்ட சாட்சி விசுவாசத்தின் விசுவாசம் என்று சொல்லிவிட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கலாம் ஆண்டவரே எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதீர்கள் என்று
No In the presence of our enemies God sets a table for us to sit.
நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார்.
So the other verse I want to show you Psalm 50.
சங்கீதம் 15-லே இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க
விரும்புகிறேன். Psalm 50 and verse 23.
சங்கீதம் 50
verse 23 the last verse.
23rd கடைசி வசனம்.
Now this verse has been translated in different ways in different translations.
பல மொழிபெயர்ப்புகளிலே அது பலவிதமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது
and I want to say share with you what I think is really in this verse
இந்த வசனத்திலே இருக்கக்கூடிய உண்மையான சாராம்சத்தை உங்களுக்குள் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள
விரும்புகிறேன் so let me this is what this verse means
இதுதான் இந்த பதம் சொல்லக்கூடிய அர்த்தம்
it speaks here of a sacrifice of thanksgiving
கே ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்பட்டு போட்டிருக்கிறது
you know sacrifice means it's painful it's something has to die
bali endru solumbodhu edho oru vedanai edho ondru marikka vendum
you know when a man offered a bullock he had to take one if he had only 3 bullocks he had to give one as a sacrifice it's a self denial
ore kaalai baliyidugiravan endru sonnal 3 kaalaigal irukkum edathile oru kaalai baliyidumbodhu அது ஒரு வேதனையான ஒரு காரியம்
think of a man has got only 3 bullocks and he's got to give one of them as a sacrifice that's
மனிதனிடத்திலே 3 காளைகள் இருக்கின்றன ஒன்றை பலியிட வேண்டும் என்று சொன்னால் அது அவனுக்கு ஒரு நஷ்டம்
that's like if you got 3 lakhs in your bank account you give 1 lakh to god
அது 3 லட்சம் உங்கள் பேங்க் அக்கவுண்ட்ல இருப்பதிலே 1 லட்சத்தை ஆண்டவர் கொடுப்பது போல
you think that's easy
அது எளிமையான காரியமா
no
இல்லை
so sacrifice always means you have to deny yourself
பலி என்று சொல்லும்போது ஏதோ ஒன்றை வெறுத்து நாம் விட்டுவிட்டு கொடுக்க வேண்டும்
so what is the meaning of a sacrifice of thanksgiving
அப்படி என்றால் ஸ்தோத்திர பலி என்றால் என்ன அர்த்தம்
that means it's not easy to give thanks in that situation
ஆகவே அந்த சூழ்நிலையிலே அந்த ஸ்தோத்திரத்தை கொடுப்பது எளிதான காரியம் இல்லை
supposing you go to work next week
ஒருவேளை அடுத்த வாரம் நீங்கள் வேலைக்கு செல்கிறீர்கள்
and your boss says I'm going to double your salary this month
மேல் அதிகாரி சொல்கிறார் உங்கள் சம்பளத்தை இரட்டிப்பாக்க போகிறேன் என்று
and you begin to thank the lord
நீங்கள் உடனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிக்கிறீர்கள்
was that a sacrifice of thanksgiving
அது ஸ்தோத்திர பலியா
Was it difficult for you to thank the Lord when your salary got doubled?
நம்முடைய வருமானம் இரட்டிப்பாகும்போது ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பது கடுமையான காரியமா?
That's easy.
அது மிக எளிமையான
காரியம். That's not a sacrifice of thanksgiving. That is just thanksgiving.
அது ஸ்தோத்திர பலி அல்ல. அது ஸ்தோத்திரம்.
That's good.
அது நல்லது.
Lord, I praise you. My salary is doubled.
ஆண்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். என்னுடைய சம்பளம் இரட்டிப்பானது.
But supposing when you go next week, he says your salary is being made half.
ஒருவேளை அடுத்த வாரம் நீங்கள் செல்லும்போது உங்களுடைய சம்பளம் அரையாக குறைக்கப்பட்டது என்று சொல்லும்போது,
then you say praise the Lord, that is the sacrifice of thanks.
அப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது அது ஸ்தோத்திர பலி.
So maybe you never understood it till today, but today you understand what is the meaning of a sacrifice of thanks.
ஒருவேளை இன்னால் வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்தோத்திர பலி என்பது என்ன என்று நீங்கள் விளங்கி இருக்க மாட்டீர்கள், இப்பொழுது விளங்கி இருக்கும் என்று சொல்லி.
It's all there in your Bible.
வேதத்தில் எல்லாம் இருக்கிறது.
But you have the habit of reading it so fast that you don't get it.
ஆனால் இந்த வேதத்தை மிக வேகமாக நாம் வாசிப்பது நிமித்தம் ஆழமான அர்த்தங்களை நாம் பிடித்துக் கொள்வது.
Sometimes I read a verse and the Lord doesn't let me go past that verse. Stop.
ஒரு சில நேரங்களிலே ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்னை தொடர்ச்சியாக போவதற்கு அனுமதிப்பதில்லை, அங்கே நில் என்பார்.
Meditate on it. Meditate on it.
அதை குறித்து தியானி, இன்னும் தியானி என்று சொல்லி என்னை உற்சாகப்படுத்துவார்.
Like when we put food in our mouth, we don't swallow it. We chew it, chew it, chew it, chew it, chew it, then swallow it.
நாம் உணவை வாயிலே இடும்போது அதை அப்படியே முழுங்கி விடுவதில்லை, அதை அப்படியாக அசை போட்டு அசை போட்டு பின்பு நாம் அதை விழுங்குகிறோம்.
How many of you just follow everything without chewing?
எத்தனை பேர் நீங்கள் சாப்பிடுவதை அப்படியே விழுங்கி விடுகிறீர்கள்?
It's not good for your health. It's not good for your stomach.
ஆரோக்கியத்துக்கு நல்லதல்ல.
So when you read a verse,
ஆகவே ஒரு வசனத்தை வாசிக்கும்
போது don't swallow it.
அதை விழுங்க வேண்டாம்.
Chew it, chew it, chew it, chew it, chew it. Then
அதை அப்படியே மென்று அசை போட்டு அசை போட்டு அசை போட்டு தியானிக்கும்.
When you read sacrifice of thanksgiving, you say, Lord, what's the difference between that and thanksgiving?
ஆகவே ஸ்தோத்திர பலி என்று சொல்லும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரத்துக்கும் ஸ்தோத்திர பலிக்கும் என்ன வித்தியாசம் என்று தியானிக்கும்.
It says you honor me not when you thank me but when you offer a sacrifice of thanksgiving.
ஸ்தோத்திரம் செய்யும்போது அல்ல, ஸ்தோத்திர பலியிடும்போது அவரை மகிமைப்படுத்துகிறோம்.
That is when the storm is there you say praise the Lord.
அந்த புயல் இருக்கும்போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்பது.
The enemies are there you say praise the Lord.
சத்துருக்கள் இருக்கிறார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
After the enemies are all killed and buried then you say praise the Lord. That's not a sacrifice, that is thanksgiving.
சத்துருக்கள் எல்லாம் மரித்து இறந்ததன் பின்பதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வது ஸ்தோத்திர பலி அல்ல, அது ஸ்தோத்திரம்.
Any fool can do that.
அது எந்த முட்டாளாலும் செய்ய முடியும்.
All the enemies are buried, oh praise the Lord.
உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் செத்ததன் பின்பதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
But a child of God,
ஆனால் தேவனுடைய
பிள்ளை, in the presence of his enemies his cup is overflowing with praise.
சத்துருவுக்கு முன்பதாக தன்னுடைய துதியின் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
Because he trusts in God.
ஏனென்றால் தேவனை அவன் விசுவாசிக்கிறான்.
God can take care of my enemies.
கர்த்தர் என்னுடைய சத்துருக்களை பார்த்துக்கொள்.
God can solve my problem.
என்னுடைய பிரச்சனைகளை தேவன் பார்த்துக்கொள்.
My brothers and sisters, I'm not preaching theory.
என்ன அருமையான தேவ ஜனமே, நான் ஏதோ வியாக்கியானம் சொல்லவில்லை.
I was born again 50 years ago.
50 வருடங்களுக்கு முன்பதாக நான் மறுபடி பிறந்தேன்.
And for the first 16 years
mudal 16 varadangal
I preached a lot of things which were not true in my life.
என்னுடைய வாழ்க்கையில் உண்மை இல்லாத அநேக காரியங்களை நான் பிரசங்கித்திருக்கிறேன்.
I preached without practicing.
அதை அபியாசப்படுத்தாமல் அதை பிரசங்கித்திருக்கிறேன்.
It was true.
அது உண்மை.
I didn't preach any lie.
நான் பொய் எதையும் பிரசங்கிக்கவில்லை.
But I preached things I had not experienced in my life.
ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்காத அநேக காரியங்களை நான் பிரசங்கித்திருக்கிறேன்.
That's like a doctor who has never had any practice in surgery and wants to do some surgery on you.
அறுவை சிகிச்சையே செய்யாத அனுபவம் இல்லாத ஒரு மருத்துவர் உங்கள் மேல் அறுவை சிகிச்சை செய்ய நினைப்பது போல.
It's like the man who told the doctor at the operating table, I'm very nervous doctor because this is my first operation.
அந்த ஒரு மனிதன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு ரொம்ப
தடுமாற்றமாக. He says to the doctor.
டாக்டர் இடத்துல சொல்கிறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, ஏன்னா இதுதான் என்னோட முதல் அறுவை சிகிச்சை.
The doctor says, don't worry, this is my first operation also.
எனக்கும் நடக்குமா தான் இருக்கு, எனக்கும் இது முதல் அறுவை சிகிச்சை.
That makes that poor man more nervous.
அது இன்னும் அதிகமாக அவன் பயப்படுவதற்கு காரணமாக மாறிவிடும்.
So a lot of Christians are like that.
அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான்.
They preach things which are not true and they haven't practiced in their life.
வாழ்க்கையில் அனுபவிக்காத அநேக காரியங்களை பிரசங்கிக்கிறார்.
But 34 years ago,
ஆனால் 34 வருடங்களுக்கு முன்பு
God met with me.
ஆண்டவர் என்னை சந்தித்து
baptized me in the Holy Spirit.
பரிசுத்த ஆவியால் என்னை அபிஷேகம் பண்ணியது.
Turned my life around.
வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது.
Gave me gifts of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியின் வரங்களை எனக்கு கொடுத்த போது.
And gave me the gift of tongues.
அந்த அந்நிய பாஷையின் வரம்.
And my life changed completely.
வாழ்க்கை தலைகீழாக மாறி.
And I made a decision that day.
அன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் செய்தேன்.
Lord, from now on.
ஆண்டவரே இன்றிலிருந்து.
I will never preach what I have not practiced in my life.
அந்த வாழ்க்கையிலே நான் அப்பியாசப்படுத்தாத அனுபவிக்காத எந்த காரியத்தையும் பிரசங்கிக்க மாட்டேன்.
So in the beginning I could preach very little.
ஆகவே ஆரம்ப நாட்களிலே கொஞ்சமாக தான் என்னால் பிரசங்கிக்க
முடியும். I had only that much experience.
ஏனென்றால் அவ்வளவு அனுபவம் தான் எனக்கு இருந்தது.
But when I went from faith to faith, then I could preach a little more.
ஆனால் விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தின் வளரும்போது அதிகமாக பிரசங்கிக்க.
You know, like a child goes to third grade or fourth grade, then they can keep on knowing more and more and more.
பிள்ளை எப்படி மூன்றாம் வகுப்பிலிருந்து நான்காம் வகுப்பு செல்லும்போது இன்னும் அதிகமாக காரியங்களை கற்று வருகிறானோ அது
போல. So I have really experienced this in my life.
இது என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்திருக்கிறேன்.
That we honor God by offering him a sacrifice of thanksgiving.
நாம் ஸ்தோத்திர பலிகளை இட்டு தேவனை மகிமைப்படுத்துது.
Then the rest of the verse 23.
23rd வசனம் மறுபடியும் 50th சங்கீதம்.
And to the one who does that I will show my deliverance, God says.
தேவன் சொல்கிறார், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார்.
As I told you, the way it's translated in different translations is different.
பல மொழிபெயர்ப்புகளிலே இது பலவிதமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
And here is the meaning of this verse.
இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இதுதான்.
He who offers a sacrifice of thanksgiving to me.
எனக்கு ஒரு ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறவன்.
That means a difficult situation he is thanking me.
ஒரு கடினமான சூழ்நிலையிலே என்னை ஸ்தோத்தரிக்கிறவன்.
By that praise he is making a way for me to open the door and set him free.
அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரத்தை செய்யும்போது காவலை திறப்பதற்கு எனக்கு ஒரு வழியை அவன் ஆயத்தப்படுத்துகிறான்.
That's why we need to give thanks to God all the time.
ஆகவேதான் எல்லா சூழலிலும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த
வேண்டும். That's why in the New Testament it says in everything give thanks.
ஆகவேதான் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம், எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று.
1 Thessalonians 5 verse 18.
1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 18th வசனம்.
Now you know there are many areas in life where we don't know the will of God.
தேவனுடைய சித்தத்தை தெரியாமல் அநேக பகுதிகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடும்.
We face so many situations.
நாம் பல சூழ்நிலைகளை சந்திக்கும்
போது, Shall I choose this job or that job?
இந்த வேலையை எடுக்க வேண்டுமா அல்லது அந்த வேலையை எடுக்க வேண்டுமா?
It's difficult to find out God's will.
இதிலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது கடினமான காரியம்.
Shall I marry this person or that person?
இந்த நபரை நான் திருமணம் செய்வதா அல்லது அந்த நபரை திருமணம் செய்வதா?
It's difficult to find God's will.
இது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது கடினமான காரியம்.
So many things in life.
இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில்.
Some awkward situation. What does God want me to do?
ஒரு சில இப்படிப்பட்டான இக்கட்டான சூழ்நிலைகளிலே தேவன் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்?
But there's one area where you can be absolutely sure of the will of God.
ஆனால் தேவனுடைய சித்தத்தை குறித்து ஒரு பகுதியிலே நிச்சயமாக நாம் இருக்கிறோம்.
Read this verse.
இந்த வசனத்தை வாசிப்போம்.
In everything give thanks for this is the will of God for you in Christ Jesus. Verse 18, sorry. 1 Thessalonians 5:18.
1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.
You say, brother, I can't find the will of God in so many areas.
நீங்கள் சொல்ல, சகோதரரே, என்னுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளில் தேவனுடைய சித்தத்தை அறியாமல் இருக்கிறேன்.
Okay, brother, but start with one area where God has told you his will clearly.
ஆனால் தேவனுடைய சித்தத்தை தெளிவாக சொன்ன அந்த பகுதியிலே நீங்கள் ஆரம்பியுங்கள்.
In everything give thanks.
எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம்.
Just thank the Lord even if you can't understand what is happening.
என்ன நடக்குது என்று புரியவில்லை என்று சொன்னாலும் கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து.
In how many things?
எத்தனை காரியங்களிலே?
In everything.
எல்லாவற்றிலும்.
Everything means everything.
எல்லாவற்றிலும் என்றால் எல்லாவற்றிலும்.
Why can we give thanks in everything?
எதற்காக எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்து?
Because of another verse.
ஏனென்றால் இன்னொரு வசனம்.
Romans 8 verse 28.
ரோமர் 8:28.
Romans 8:28 says,
8:28 இப்படி சொல்கிறது.
We know that God causes all things to work together for our good. Romans 8:28, God causes all things to work together for our good to those who love God, who are called according to his purpose.
ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கு.
God is the one who can make everything that people do to me work for my good.
ஆண்டவரால் மாத்திரமே எனக்கு ஜனங்கள் மக்கள் செய்யக்கூடிய காரியங்களை நன்மைக்கு ஏதுவாக மாற்ற முடியும்.
Even the evil things people do to me can work for my good.
துன்பமாக செய்யக்கூடிய காரியங்களும் கூட எனக்கு சாதகமாக
because I know it is working for my good.
ஏனென்றால் அது என்னுடைய நன்மைக்காக தேவன் செய்கிறார் என்று சொல்லி உணர முடியும்.
All things.
எல்லா காரியங்களும்.
Therefore I give thanks for all things.
ஆகவே எல்லா காரியங்களிலும் சகலத்திலும் நான் கர்த்தருக்கு.
Now supposing it was written here.
இன்னொரு வசனம் எழுதப்பட்டது.
No, if it was written like this in
ஒருவேளை இப்படியாக எழுதி இருக்கும் என்று
சொன்னால். In verse 28.
28-லே
God causes 50% of things that happen to us to work for our good.
ஒருவேளை 50% என்னுடைய காரியங்களை நன்மையாக செய்வது என்று சொல்லி எழுதி இருந்தால்.
Then 1 Thessalonians 5:18 would be give thanks for 50% of things.
அப்ப 1 தெசலோனிக்கே 5-லே நாம் வாசித்திருப்போம் 50% கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று சொல்லி.
Because only 50% is working for my good.
ஏனென்றால் 50% நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது.
See, when you don't give thanks for something,
ஆனால் ஏதோ ஒன்றுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தவில்லை என்று
சொன்னால், you are indirectly glorifying the devil.
நீங்கள் பிசாசை மறைமுகமாக மகிமைப்படுத்துகிறீர்கள்.
Here it says we definitely know that God is making everything work for our good.
நிச்சயமாக நாம் அறிந்திருக்கிறோம் எல்லாவற்றையும் சகலவற்றையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார்.
Okay, one last verse in Philippians 2.
Philippians 2 அதிகாரத்திலே ஒரு கடைசி வசனம்.
Philippians 2:14.
Philippians 2:14.
Here again we read all things.
எல்லா காரியங்களையும் குறித்து என்று
வாசிக்கிறோம். Do all things without grumbling or complaining.
2
Is it 14 or 15 in Tamil? I don't know.
I think it's 16.
16. Do all things without grumbling
or முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள்.
How many things should you do in your life without grumbling and complaining?
முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கில்லாமலும் எத்தனை காரியங்களை செய்ய வேண்டும்?
All things.
எல்லாவற்றிலும்.
Supposing your wife didn't put enough salt in the food one day.
ஒருவேளை உங்களுடைய சாப்பாட்டிலே சரியாக உப்பை அளவாக செலுத்தவில்லை உங்களுடைய மனைவி என்றால்.
Well, praise the Lord that maybe God's protecting me from high blood pressure or something. I praise the Lord.
ஒருவேளை ஹை பிளட் பிரஷர் வராதபடிக்கு கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Don't grumble and complain against
God. அதை குறித்து முறுமுறுக்க வேண்டாம்.
In everything give thanks.
எல்லாவற்றிலும்.
In everything God has something good for you in every single thing.
எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு நன்மையை நமக்கு வைத்திருக்கிறார்.
As I said, I am not preaching what I don't practice.
நான் அப்யாசப்படுத்தாத எந்த அனுபவிக்காத எந்த காரியத்தையும் நான் பிரசங்கிக்கவில்லை.
For many years,
பல வருடங்களுக்கு,
I have learned this secret.
சத்தியத்தை நான் அறிந்திருக்கேன்.
You know, Paul says, I have learned the secret to be content with everything.
பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், எல்லாவற்றிலும் திருப்தி அடைந்திருக்க கற்றிருக்கிறேன்.
It's a secret.
அது ஒரு ரகசியம்.
But he says, I've learned it.
அதை நான் கற்றிருக்கிறேன்.
Whether I get little or much.
அது குறைவாகவோ நிறைவாகவோ.
And why is this so important?
எதற்கு இது மிக முக்கியம்?
Listen to this.
நீ கவனிங்க.
When we complain, we are saying, Satan, you are in control of everything.
நாம் முறுமுறுக்கும் போது சொல்கிறோம், பிசாசே நீ என்னுடைய வாழ்க்கையின் அதிபதி என்று சொல்.
When we give thanks, we are saying, Father in heaven, you are in control of everything.
ஆனால் ஸ்தோத்திரங்களை நன்றிகளை ஏறெடுக்கும் போது பரலோக தகப்பனே நீர் என்னுடைய வாழ்க்கையின் அதிபதி என்று சொல்.
Remember that next time you complain about something.
அடுத்த முறை ஏதோ ஒன்றை குறித்து முறுமுறுக்கும் போது நினைவு கூறு.
Actually glorifying Satan.
நீங்கள் பிசாசை மகிமைப்படுத்துகிறீர்கள்.
You're saying God is not in control, Satan. Now you got control here.
பரலோகத்தின் தேவன் என்னுடைய வாழ்க்கையின் அதிபதி அல்ல, பிசாசு என்னுடைய வாழ்க்கையின் அதிபதி.
But whoever offers a sacrifice of thanksgiving glorifies me, says God.
ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவன் மகிமைப்படுத்து.
And I will open the prison doors for him and set him free.
அப்பொழுது சிறை காவல்களை திறந்து அவனை விடுதலை செய்வேன்.
Yeah, I can testify God has set me free in so many areas.
நான் சாட்சி கொடுக்க முடியும், அநேக பகுதிகளிலே தேவன் என்னை விடுவித்திருக்கிறார்.
All the time I feel like an eagle in the sky.
எப்பொழுதும் ஆகாயத்திலே பறக்கும் கழுகை போல நான் இருக்கிறேன்.
God is my witness that I'm speaking the truth.
நான் சத்தியத்தை பேசுகிறேன் என்று சொல்லி தேவனே எனக்கு சாட்சி.
I'm not preaching a sermon, I'm giving my testimony.
நான் பிரசங்கிக்கவில்லை, என்னுடைய சாட்சியை சொல்லுகிறேன்.
God wants to do that for every one of us.
நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவன் அதை செய்ய
விரும்புகிறார். Total freedom is God's will for you.
பரிபூர்ண விடுதலை தேவனுடைய சித்தம்.
Let's pray.
ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக தகப்பனே.
Lead us into this freedom.
இந்த விடுதலைக்குள் எங்களை நடத்தி செல்லும்.
We pray in the name of our Lord Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம்.
சோத்திரம் சோத்திரம் சோத்திரமே என்ன Oh.